بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. சகோதரர்களே, சகோதரிகளே, இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தர்பியா குறிப்புகள் என்கின்ற ஒரு தலைப்பில் மனதை பயிற்றுவிக்கக்கூடிய சில அனுபவ ரீதியான இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் இந்த தலைப்பின் ஊடாக எமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதுதான் இன்றைய இந்த அமர்வுடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, எங்கள் ஒவ்வொருவரும், அதாவது எத்தனை மார்க்க உரைகள் நாம் கேட்டுவிட்டாலும் கூட, எவ்வளவு விஷயங்களை நம்ம வாசித்து விட்டாலும் கூட, மாற்றத்தை பற்றி அடிக்கடி சிந்திக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். அவர்களது அறிவுக்கேற்ப, அவர்களது இறையச்சத்திற்கேற்ப ஒவ்வொருவரும் நாம் எப்படி எம்மை மாற்றிக்கொள்வது, எப்படி எம்மை திருத்திக் கொள்வது, எம்மிடத்திலே உள்ள தவறான அதாவது பிழையான நடவடிக்கைகள் குணங்களை எப்படி குறைத்துக் கொள்வது, எப்படி நல்ல பண்புகளை பண்பாடுகளை எமக்கு மத்தியிலே அதிகரித்துக் கொள்வது, வளர்த்துக் கொள்வது என்பதை பொதுவாக நல்ல முறையில் சிந்திக்கக்கூடிய இந்த உலகத்தில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு அம்சம். விகிதாசாரங்களில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தவறுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், நலவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்காமல் ஒரு நல்ல ஒரு மூமின் ஒரு நாள் இருக்க முடியாது. நான் எல்லா வகையிலுமே அதாவது திருப்தியானவனாக இருக்கிறேன், என்னிடத்திலே எந்த குறையும் கிடையாது, நான் ஒரு பூரணமான ஒரு பண்புகளை கொண்ட நல்ல பண்புகளை கொண்ட ஒருவராக இருக்கிறேன் என்று ஒருவர் ஒரு கட்டத்தில் நினைச்சார்னா அவருடைய சரியான சிந்தனை போய்விட்டதுன்னு அர்த்தம். அவருக்கு வந்து சரியான சிந்தனை, நல்ல சிந்தனை அவரை விட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டுன்னு அர்த்தம். காரணம், நிச்சயமாக எவ்வளவுதான் ஒரு மனிதன் முயற்சி எடுத்து தன்னை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் 100% பரிபூர்ணமாக முடியாது. யாராலும் 100% பரிபூர்ணமாக முடியாது. யாராலும் 100% பரிபூர்ணமாக முடியாது என்பதற்காக நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் இருக்கவும் முடியாது. இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மை பற்றி சிந்திப்பதும், மாற்றங்களை பற்றி சிந்திப்பதும், யோசிப்பதும் என்பது எங்களது வளமையிலே இருக்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு பண்பு. எப்பொழுதும் எங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம மாற வேண்டும், நம்ம திருந்த வேண்டும், நம்மகிட்ட உள்ள தவறுகள் மாற வேண்டும் என்று சிந்திப்பது. இது நம்ம மாற மாற நம்மகிட்ட தவறுகள் குறைந்து கொண்டு போகலாம். ஆனால் எல்லா தவறும் இல்லை, இருப்பதெல்லாமே நலவு என்று சொல்கின்ற நிலையில் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களை பற்றி சிந்திப்பதை குர்ஆன் தூண்டுகிறது, ஹதீஸ் தூண்டுகிறது, இதெல்லாம் நான் தெரிந்து வைத்திருக்கிறோம். எங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் குர்ஆனும் சுன்னாவும் எங்களை தூண்டுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் நாங்கள் தோல்வியடை சரியான பாதையை அதற்கு நம்ம செலக்ட் பண்றோமா, அதற்குரிய சரியான பாதையை நாம் செலக்ட் பண்ணுகிறோமா என்பதுதான் மிக முக்கியம். நம்ம எங்களை மாற்றிக்கொள்வதற்கு, எங்களை பண்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் எந்த அளவு முயற்சிக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இப்ப எங்களை நம்ம அதிகமாக பார்த்தோம் என்று சொன்னால் அந்த எண்ணம் எல்லார்ட்டையும் இருக்குது. முயற்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா மிக 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 குறைவுன்னு தான் சொல்லணும். நினைச்சுக்கொண்டிருக்கிறோமே தவிர அதிகமான காலங்கள் நினைவில் போகுது. மாற்றிக்கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும், கூட்டிக் கொள்ள வேண்டும் நினைச்சுக்கிட்டே என்ன செய்யுது, காலம் போகுதே தவிர கொஞ்சம் நின்று யோசித்து இன்னென்ன விஷயங்கள் கூடாதவைகள், இன்னென்ன விஷயங்கள் என்ன சரியானவைகள், இவைகளை வளர்க்க வேண்டும், இவைகளை குறைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி யோசித்து நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் குறைவு. இதனாலதான் நிறைய பேரிடத்தில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மாற்றங்கள் வருவதில்லை. இறுதியில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பேங்க் கேட்ட மேல, எவ்வளவு படிச்ச மேல நாங்க திருந்தல முடிவுக்கும் வந்துடுறது. உண்மையாக சொல்ல போனால் அவர்கள் சரியாக திட்டமிடவே இல்லை. மாற்றிக்கொள்வதற்கும் வளர்த்துக் கொள்வதற்கும் சரியாக திட்டமிடவே இல்லை. திட்டமிடாமலேயே நம்ம போன பயான்கள் மூலம் நம்ம மாறலையே என்று சொல்லி மாறாமைக்கிறதுக்கு போய் யார் காரணம், இந்த பயானும் ப்ரோக்ராமும் கிளாஸ் நாங்கள் அவர் காரணம் அல்ல என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுவோம், கடைசிக்கு வந்துவிடக்கூடிய நிலைமைகள் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இன்னைக்கு மக்கள்லயே சிலர் பேசுவாங்க, எவ்வளவு பேங்க் கேட்டு மாறலையே யாரும் அப்படின்னு பேசக்கூடிய நிறைய பேர் நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப அவங்களுடைய வார்த்தை மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் மாறலன்னு சொல்ல வராங்க, மத்தவங்க மாறலன்னு சொல்லுவாங்க. ஆனா முதலாளி என்ன சொல்ல வராங்கன்னா, நான் மாறல, நான் அந்த மாற்றத்தை அடையவில்லை. இதன் மூலம் உலகத்தில் எவனுமே என்ன செய்யல, மாறவில்லை என்கின்ற ஒரு அந்த சிந்தனையாக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பரவுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது நாம் அடிக்கடி எப்பொழுதும் எமது உள்ளத்தை பல அமர்வுகள் மூலம், குரான் ஓதுவதன் மூலம், சிந்திப்பதன் மூலம் மாற்றத்துக்கு நம்ம யோசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியத்துவத்தை எங்களுக்கு என்ன செய்யுது உணர்த்துகிறது. இது பற்றி நாங்க வந்து எவ்வளவு யோசிக்கிறோமோ நம்ம தான் நிறைய யோசிக்க வேண்டியவர்கள். ஆனால் சிறந்து படித்து நல்ல முறையில் இருக்கக்கூடிய, தங்களை பண்படுத்தி இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இது பற்றி நிறைய யோசித்திருக்கிறார்கள், சிந்தித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். அந்த எழுதிய தொகுப்புகளில் இருந்து ஒரு தொகுப்பை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லுவதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அதான் இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்களின் தர்பியா குறிப்புகள் அப்படி என்று சொன்னார். முதலாவது தர்பியா பயான் என்ன, இரண்டாவது பயான் என்ன, மூணாவது பயான் என்ன போடணும், அந்த குறிப்பு அல்லது நாங்கள் எப்படி எங்களை மாற்றிக்கொள்வது தர்பியான்றது. அது சம்பந்தமாக இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் நோட் பண்ணிய சில முக்கியமான குறிப்புகள் அப்படி என்கின்ற ஒரு நூல் தான் இந்த நூல். இது தமிழ்ல வருமாக இருந்தா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நூல், லேசாக மொழிபெயர்க்க முடிஞ்ச ஒரு நூல். அல் அஹ்லாக்கு வஸ்ஸியர் ஃபி முதாவாத்தி நுஃபூஸ் அப்படி என்று பதிவு செஞ்சுக்கிறார் இமாம் இப்னு ஹசம் அல் அந்தலுசி அவர்கள். அதாவது உள்ளத்துக்கு சிகிச்சை கொடுப்பதிலே சில வழிமுறைகள் அப்படி என்கின்ற அமைப்பில் உள்ள ஒரு நூல் இந்த இமாம் இப்னு ஹசம் அவர்களுடைய இந்த நூல். இப்ப இந்த இடத்துல எனக்கு முழுமையாக நான் சொல்லப் போவதில்லை, ஆனால் ஒரு சில இதனுடைய பெருமதியை உணர்த்துகின்ற அமைப்பில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். இமாம் இப்னு ஹசமுடைய இந்த நூல் அதாவது எந்த வகையில் எவ்வளவு பிரயோசனமாக இருக்கும் என்றதுக்கு முறை இப்னு ஹசம் யாரு நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா அந்த அவருடைய அனுபவத்தில் எங்களுக்கு எவ்வளவு பயன் கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம். இமாம் இப்னு ஹசம் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொரடோவால பிறந்தவர், குர்துபால ஸ்பெயினே வணங்கிட்டா அங்க பிறந்தவர் தான் இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் அதாவது 384 பிறக்கிறார், ஹிஜ்ரி 384 பிறந்து 486 மரணிக்கிறார். 384 பிறந்து 486 மரணிக்கிறார். கிட்டத்தட்ட 70-71 வயதில் என்ன செய்யறாரு அவர் மரணிக்கிறார். இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை விரிவா சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்ல இவர் வந்து ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர். இப்ப அறிஞர்களுடைய வரலாறு பெரும்பாலும் எப்படி இருக்கும், நபிமாரோட வரலாறு உட்பட எப்படி இருக்கும், கஷ்டமான ஏழையான குடும்பத்தில் பிறந்தவர். இவர் வந்து ஒரு வசதியான செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அந்த வகையில் மட்டுமல்ல, அதாவது ஆளக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆளக்கூடிய அதாவது ஸ்பெயினை ஆண்டு கொண்டிருந்த அந்த ஆட்சியுடைய அந்த ஸ்பெயினை ஆட்சி செய்து கொண்டிருந்த குடும்பத்தில் அமைச்சர்மார்கள் இருப்பாங்களே, அந்த அமைச்சர்மாருடைய குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு அமைச்சர், இவரும் சிறிய வயதில் என்ன செஞ்சாரு ஒரு அமைச்சராக கூட என்ன செஞ்சாரு இருந்தார். அப்ப எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா பொருளாதாரமும் நிறைய அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு எதுவும் என்ன செய்யல இருக்கல. இரண்டாவது பதவியின் அடிப்படையில் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அமைச்சராகவும் என்ன செஞ்சிக்கிறாரு இருந்திருக்கிறார். இன்னும் எங்களுக்கு இல்ல ஒரு பொருத்தமாக்கிறதுக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் சொன்னால், சிறிய வயதிலிருந்தே தர்பியா கொடுக்கப்பட்டு ஒழுங்கான சூழல்ல வளர்ந்து மார்க் அறிவை பெற்றிருந்தால் அவர்களுடைய வழிமுறை வேறு. இவர் மார்க் அறிவை படிக்கிறதுக்கு தேர்ற வயசு 20 பிறகுதான். 20 பிறகு என்ன செய்யறாரு, ஒரு தடவை பள்ளிக்குள்ள போறாரு, உட்கார்ந்துட்டாரு. அப்ப பக்கத்தில் ஒரு சொல்றாரு 2.5 தொழுதுட்டு உட்காருங்கன்னு சொல்லி, அது எழும்பி தஹியத்துல் மஸ்ஜித் 2.5 தொழுதுட்டு உட்காடுறாரு. இதே ஒரு வளமையப்படுத்திக்கிட்டு ஒரு அசருக்கு போற பள்ளிக்கு போறாரு, அசர் தொழுதுட்டு போற பள்ளிக்கு போறாரு, எழும்பி 2.5 தொழுகிறாரு. உட்கார வைக்க இப்ப தொழக்கூடாது, தொழக்கூடா நேரம் என்றாரு. இப்ப தொழக்கூடா நேரம், சூரிய மறை நேரத்தை தொழக்கூடான்றாரு. இவருக்கு என்ன செஞ்சா பெரிய குழப்பமாயிட்டு, ஒருத்தர் தொழுகிறாரு இன்னொருத்தர் தொலைவானான், இவருக்கு அது பெரிய ஒரு கவலையா போயிட்டு, இவ்வளவு படிச்சு எனக்கு இதே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கவிஞர் தான் இவர். இந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அறிஞருடைய இடத்த காட்டுங்கன்னு சொல்லி அங்க போய் கதையெல்லாம் சொல்லிட்டு சம்பவத்தெல்லாம் சொல்லி நான் படிக்கணும்ன்றாரு. அப்படி படிக்க ஆரம்பிச்சவர் இமாம் மாலிக்குடைய மோத்தாவை படிக்க ஆரம்பிச்சு, பிறகு சாஃபி மதுஹபுடைய அந்த அதாவது அறிவையெல்லாம் பெற்று மிகப்பெரிய அறிஞராக வளர்ந்து எந்த அளவுக்கு பெரிய அறிஞராக வந்தார் என்று சொன்னால், இமாம் இப்னு ஹசம் அவர்கள் ஸ்பெயின்லேயே இது போன்ற ஒரு அறிஞர் பிறக்கவில்லை என்று சொல்றதுக்கு வந்தார். ஸ்பெயின்லேயே இவரை போன்ற ஒரு அறிஞர் பிறக்கவில்லை என்று சொல்ற அளவுக்கு வந்தார். அவருடைய அல் முஹல்லா பில் ஆசார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 16-17 பாகங்களுக்குரிய பெரிய நூல், குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல சஹாபாக்களுடைய செய்திகளை கூட அறிவிப்பாளர் வரிசையோடு தொகுத்து சட்டங்களை எல்லாம் எழுதின ஒரு மிகப்பெரிய நூல். ஒரு அறிஞர் இமாம் அதாவது இஸ்பின் அப்துசலாம் அவங்க சொல்றாங்க, இஸ்லாமிய உலகத்தில் எழுதப்பட்ட நூல்கள் மிக முக்கியமான இரண்டு நூல்கள் ஒன்று அல் முஹ்னி இமாம் இப்னு குதாமாவோட, இரண்டாவது இப்னு ஹசமுடைய அல் முஹல்லான்றார். அவ்வளவு பெரிய அறிஞராக என்ன செஞ்சாரு வந்தார். வந்தது மட்டுமல்ல இவரால் ஒரு மதுகபே உருவாயிச்சு. இவர் வந்து என்ன கயாஸ் இல்ல, இஜ்மான்றதெல்லாம் இல்ல, குர்ஆன் சுன்னாவுடைய புரிதல் அடிப்படையில் அப்படியே என்ன செஞ்சிடணும், நின்றனும் என்று சொல்லி லாஹிரியா என்று பிரபல்யமான ஒரு மதுஹபு வளர்த்தவராக இவர் என்ன செய்யறாரு, கருதப்படுகிறார். என்ன அர்த்தம் சொல்ல வருகிறேன் சொன்னால், இந்த அமைப்போடு வாழ்ந்த ஒரு மனிதர் அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து இறுதிக்காலத்தில் தான் இந்த நூலை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. எழுதி அவர் என்ன சொல்றாரா, நான் காலாகாலமாக கண்ட அனுபவத்தையும் உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை எப்படி பயிற்றுவித்துக் கொள்ளணும், எதற்குள்ள போனா அவன் தன்னை அழிச்சு கொள்வான், எதற்குள்ள போனா தன்னை வளர்த்துக் கொள்வான், மாற்றங்களை நோக்கி எப்படி பயணிப்பது என்பது போன்றவைகளை நான் ரத்தின சுருக்கமாக இதில் என்ன செஞ்சுக்கிறேன், தந்திருக்கிறேன். இது என் அனுபவத்துடைய தொகுப்புன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வளர்ந்த ஒரு அறிஞர், உலக ரீதியாகவும் அவர் ஃபெயிலியர் ஆகல. உதாரணமா நல்ல வறுமையில இருந்த ஒருத்தர் வந்து உலக ரீதியாக சொல்லக்குள்ள நம்மளுக்கு என்ன நினைவு வரும், சரி அவருக்கு கிடைக்கல அவர் அதனால என்ன செய்யறாரு, அதை எதிர்த்து பேசுறாரு என்ற மாதிரி, என்ன இல்லாதவன் தத்துவம் பேசுவான்னு பல மொழியோடய வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கூட என்ன செய்யலாம், நம்ம நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இவர் என்னது, அதாவது பதவியையும் கண்டு பணத்திலையும் வளர்ந்து அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன செய்தவர் இருந்தவர் என்ன செய்யறாரு, இந்த நூலை இந்த அமைப்புல தொகுக்கிறார். இவருடைய விஷயங்களை நான் அடிப்படையாக முழுமையாக சொல்ல முடியாது, ஆனாலும் இவருடைய அதாவது இந்த நூலுடைய மிக பிரதானமான பகுதிகளை நான் முதலாவது தலைப்பாக சொல்லிட்டு சில குறிப்புகள் என்ன செய்யறேன் இதுல சொல்லுகிறேன். இவர் ஆரம்பமாக என்ன செய்யறார் என்று சொன்னால், அதாவது உலக உள்ளத்தை வந்து நம்ம வந்து அதாவது திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வந்தா என்று சொன்னால், மிக முக்கியமாக உள்ளத்துடைய இலக்கை நாம சரிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தலைப்பு போடுறார். உள்ளத்துடைய உள்ளத்துடைய நோக்கங்களை என்ன செய்யணும், அதாவது சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சப்ஜெக்டை திருத்துறதல்ல, நீங்க எதை இலக்கா வச்சுக்கிறீங்க என்கின்ற அந்த இலக்குகளை மட்டும் நீங்க என்ன செய்யணும், டார்கெட் பண்ணி அவைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பு கீழே நாங்கள் உணர முடிந்த நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாரு அதுல உணர்க ஒன்று கொண்டு வராரு. இரண்டாவதாக அறிவு சம்பந்தமான விஷயத்துல இல்லைன்னா நீங்க நினைக்க கூட ஜென்ரலான அட்வைஸ் அப்படி இல்ல, நல்ல ஆழமான பதியக்கூடிய சில முத்துக்களான அட்வைசஸ் என்ன செய்யறாரு சொல்றாரு. அறிவு ரீதியான சில குறிப்புகள் அடுத்ததாக என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்தது குணங்களை மாற்றுவது, நமது வரலாற்றை என்ன செய்யறது மாற்றிக்கொள்வது, இது சம்பந்தமான சில குறிப்புகளை அதுல சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக நட்பு நண்பர்கள் உபதேசம், நட்பு நண்பர்கள் உபதேசம், நண்பர் எப்ப காணாம போறது உபதேசம் பண்ண அட்வைஸ் பண்ணீங்கன்னா நண்பர் என்ன செஞ்சிருவாங்க லஸ்ட் ஆயிடுவாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, நட்பு நண்பர்கள் உபதேசம், இந்த பகுதியில் நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாரு, நான் ஒவ்வொன்றிலேயும் ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்ததாக அதாவது மஹப்பத் அன்பு, அன்பும் அதனது வகைகள் சார்ந்த விஷயங்களில் நம்ம எப்படி என்ன செய்யணும் கையாள வேண்டும் என்ற பகுதி, அது உலகத்தோடு நம் அன்றாடம் சம்பந்தப்படுற எல்லா விஷயங்களையும் எடுத்து என்ன செய்யறாரு இதை சொல்றாரு. அடுத்ததாக என்ன சொன்னால் ஃபீ சபாஹத்தி சுவரி வான்வா ஐஹா, அதாவது இந்த உலகத்தை வந்து ஒரு மனிதன் என்ன ஒரு தோற்றத்தில் தோற்றம் ஒரு மனிதன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தோற்றம் ஒரு மனிதன் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் சம்பந்தமாக என்ன செய்யறாரு சொல்ற, ஒரு மனிதனுடைய கவர்ச்சி அழகு அது எப்படி ஒரு மனிதன் உள்ளத்தில் என்ன செய்யுது விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்றதை சொல்றாரு. அடுத்ததாக மக்களோடு எப்படி நம்ம பழகிறோமே, இந்த பழகும் முறைகளை எப்படி வச்சுக்கொண்டோம் என்று சொன்னா நம்ம என்ன செய்யலாம் என்றைக்கும் ஒழுங்கா என்ன செய்யலாம் இருந்துட்டு போகலாம் என்பது போன்ற ஒரு தலைப்பு என்ன செய்யறாரு போடுறாரு. அடுத்ததாக கெட்ட குணங்களை எப்படி நாம் திருத்திக் கொள்வது, அதற்கு எப்படி மருத்துவம் செய்வது என்ற ஒரு தலைப்பு தனியா என்ன செய்யறாரு போடுறாரு. அடுத்ததாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அரிதான குணங்கள் என்ன, திடீர்னு டிஃபரெண்டான மக்களா டிஃபரெண்ட் உள்ள ஒரு குணமாக இருப்பாங்க கெட்டதோ நல்லதோ அவைகளை பற்றி என்ன செய்யறாரு ஒரு பகுதி போடுறாரு. அடுத்தது மனிதன் வந்து ரகசியங்களை தேடுவதில் உள்ளத்தில் உள்ள ஆர்வம், ரகசியங்களை தேடுவதில் உள்ள இதை திறக்க வேண்டாம் என்று போட்டிருந்தா நம்மளுக்கு முழு கண்ணம் கவனம் எதுல போகும், அதுல என்ன திறக்க வேணாம் சும்மா விட்டா கூட எவனும் பார்க்க மாட்டான், திறக்க வேண்டாம் என்று போட்டா அதுலதான் நமக்கு ஆர்வம். இதுல மனிதனுக்குள்ள பெரிய ஆர்வம் என்ன, இது ஏன் ஏற்படுது, இதை எப்படி நிர்வகித்துக் கொள்வது அப்படி என்ற பகுதி என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்தது அறிவுடைய மஜ்லிஸ்களில் உட்காருவதில் உள்ள சிறப்பு இதை சொல்லி முடிக்கிறார். இது தலைப்பு வாரியா பார்த்தா ஜெனரலான தலைப்பு மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள சில சில குறிப்புகள் இவரை சொல்ற அந்த புக்கை நான் எழுதுற நேரத்தில் யோசிச்சு கஷ்டப்பட்டு அப்படி எழுதல, இதை இந்த அனுபவத்துடைய தொகுப்பு நான் அப்படியே மேலோட்டமா என்ன செஞ்சேன் பதிவு செஞ்சுட்டு போனேன். ஏன்னா என் வாழ்க்கை தந்த அறிவும் இந்த சமுதாயத்தோட பழகின பழக்கத்தில் ஏற்பட்ட அந்த அந்த அனுபவம் தந்த தொகுப்பு, கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுதினீங்கன்னா அது விளங்குறது உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யல நான் எழுதவில்லை என்று சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. இப்ப இதுல என்னன்னு சொன்னால், இவர் வந்து அதாவது ஒரு சில தலைப்புகள் போடுறாரு, அத பகுதியில் நான் சொல்ற பாருங்க. ஆமாலு துன்யா லா பகா அலஹா, இந்த உலகத்தின் எந்த எதிர்பார்ப்புகளுக்கும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தின் எந்த எதிர்பார்ப்புகளும் மரணத்தால் அழிவதல்ல. எப்பையும் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் என்ன செய்யாது, ஒரு கட்டத்தில் அது நிக்காம என்ன செஞ்சிடும், போய்விடும் என்ற ஒரு தலைப்பு போட்டு என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொல்றாரு. உண்மையிலே ஒரு புத்திசாலி நல்ல சிந்தனை உள்ளவன் இந்த உலகத்திலே யதார்த்தத்தை சிறந்த முறையில் சிந்திச்சான்னு சொன்னா அவன் வார ஒரே முடிவு என்னடா, யோசிச்சான்னு சொன்னா வருகின்ற ஒரே முடிவு என்னன்னு சொன்னால் இல்ல அன்னல் ஹக்கீகத்தை மறுமைக்காக ஏதாவது நம்ம செயல்படுறமாக இருந்தா அது மட்டும்தான் உண்மையிலேயே யதார்த்த பூர்வமானது என்ற முடிவுக்கத்தை என்ன செய்வான் வருவான். ஏனண்டா லிஅன்ன குல்ல அமலின் வஃபிர்த பிஹி ஃஉக்பாஹு ஹுஸ்னு, இந்த உலகத்தில் உங்களுக்கு எது கிடைச்சிருந்தாலும் அந்த அடுத்த கட்டத்தை பாருங்க, நீங்க அதில் கவலைப்பட்டு தான் இருப்பீங்கன்ற. இந்த உலகத்தில் நீங்க சந்தோஷமாக எதை அடைந்து கொண்டிருந்தாலும் அதனுடைய அடுத்த ஸ்டெப்ல அதை நினைச்சு நீங்க கவலைப்படாம உங்களுக்கு எந்த சந்தோஷம் இருந்திருக்காது அப்படின்றார். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த கட்டம், அதனை அனுபவிச்சாலும் சரி அதுல சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு கவலை உங்களை சேர்ந்து என்ன செய்யும் வந்திருக்கும். அது ரெண்டுல ஒன்று நடக்கும் உங்களுக்கு, இம்மா பி தஹாபிஹி அன், ஒன்றில் அது உங்களை விட்டு போயிருக்கும், இம்மா பி தஹாபிக அன், அல்ல நீங்க அதை விட்டு போயிருப்பீங்கன்றார். ஒன்றில் அது உங்களை விட்டு போயிருக்கும் அல்லது நீங்கள் அதை விட்டு என்ன செஞ்சிருப்பீங்க போயிருப்பீங்க. எந்த வகையிலோ உங்களுக்கு கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே இதை யாரு மிகவும் சிந்திக்கிறாரோ அவர் நிரந்தரம் என்று நினைக்கக்கூடிய மறுமையுடைய செயல்பாடு விஷயங்களில் அதிக கவனமும் இதுல போதுமான கவனமும் என்ன செய்வார் செலுத்துவார். இதுல முக்கியம் என்னென்றா இஸ்லாமிய சமுதாயம் சொல்லக்கூடிய தத்துவங்களுக்கும் மற்ற சமுதாயம் சொல்லக்கூடிய தத்துவங்களும் வித்தியாசம் இருக்கு. மறுமையுடைய விஷயங்கள் தான் நிரந்தரம் என்ற உலகத்தை புறக்கணிக்க சொல்லாது, அதில் அதீத கவனமும் இதுல போதுமான கவனமும் செலுத்தினால் போதும் என்ற முடிவுக்கு நீங்க என்ன செய்வீங்க, இதை அடிக்கடி சிந்திச்சீங்கன்னா வருவீங்க. அதாவது எந்த சந்தோஷத்துக்கு பின்னாலும் ஒரு கவலை உங்களுக்கு என்ன செய்ய, அந்த சந்தோஷத்தால் ஒரு கவலை இருக்கும், அந்த சந்தோஷத்தால் ஒரு கவலை இருக்கும், அந்த இதை நீங்க சிந்திச்சாலேயே நீங்க இதை புரிந்து கொள்வீர்கள் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக என்ன சொன்னால் இதுல ஒரு பக்கம் ஒரு மிக நீண்டமாக சொன்ன இந்த பக்கம் நான் நினைக்கிறேன், இந்த உலகத்திலே கவலை இல்லாமல் வாழுதல் தான் எல்லா மக்களும் சமமாகின்ற ஒரு லட்சியம் என்ற ஒரு தலைப்பு போடுறாரு. அதாவது அவர் சொல்றாரு தத்தல்லப்து கர்பன் யஸ்தவின்நாசு குல்லுஹும் பிஸ்தஹ்தானிஹி வஃபீ தலபிஹி, இந்த உலகத்தில் எல்லோரும் இலக்காக வைக்கக்கூடிய எல்லோரும் நலவாக கருதக்கூடிய எல்லோரும் சரிகாணக்கூடிய ஒரு லட்சியத்தை தேடி பார்த்தேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு லட்சியம், எனக்கு ஒரு லட்சியம், அவருக்கு ஒரு லட்சியம் இருக்குமே, அப்படி இல்லாம எல்லாருக்கும் அந்த லட்சியம் இருக்கணும், அப்படிப்பட்ட ஏதாவது நோக்கங்கள் இருக்கா நான் தேடி பார்த்தேன். அவர் சொல்றாரு நபிமார்கள் உட்பட வசதிப்பட்டவர்கள் உட்பட ஏழைகள் உட்பட ஆட்சியாளர்கள் உட்பட ஆளப்படுகின்றவர்கள் உட்பட எல்லோரும் ஒரு விஷயத்துல சமமா இருக்கிறாங்கன்னா கவலை வரக்கூடாதுன்றதுல எல்லாரும் சமமா இருக்கிறாங்கன்ற, கவலை வரக்கூடாதுன்றதுல சமமா இருக்கிறாங்கன்றார். ஏனென்றா பொருளாதாரத்தில் பார்த்தேன் சிலர் பொருளாதாரமே வேண்டாம் என்று வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, ஆட்சியில பார்த்தேன் ஆட்சியை வேண்டாம் என்று வாழக்கூடியவங்களும் என்ன செய்யறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, அழகுல பார்த்தேன் அழகே தேவையில்லை என்று வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, ஆனா கவலை இருந்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ற யாரையும் நான் என்ன செய்யல பார்க்கல. எல்லோரும் சமமாக கூடிய இடம் எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எது, கவலை இல்லாமல் வாழுதல் என்ற சிந்தனையில தான் எல்லோருமே என்ன செய்கிறார்கள் சமமாக இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. தீன் இல்லாமல் வாழ்ந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனா கவலை இல்லாமல் வாழ்ந்தா கவலையோடு வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு யாருமே என்ன செய்யல நினைக்கவில்லை அப்படின்ற ஒரு பகுதி என்ன செய்யறாரு சொல்லிவிட்டு சொல்றாரு. எனவே எல்லா மக்களும் சமமாக இருக்கக்கூடிய இந்த லட்சியம் கவலையற்று வாழுதல் என்ற லட்சியத்துக்கு எது உங்களை இட்டு செல்லுமோ, அதாவது நீங்க எல்லா மக்களாலும் பார்க்கப்படுற இடம் அது, எல்லா மக்களும் உங்களை பார்த்து எல்லா மக்களுக்கும் லட்சியமா இருந்தா அர்த்தம் என்ன, எல்லா மக்களும் உங்களை திரும்பி பார்க்கிற இடம் அது, நீங்க அதை மாறினீங்கதான். எல்லா மக்களும் உங்கள்ட்ட வந்து நசீகத்தை கேட்கிற இடமா அது இருக்கும், எல்லா மக்களையும் நீங்க விளைவுகளை ஏற்படுத்துற இடமாக எது இருக்குமெண்டா, நீங்க அறிவை தேடினாலும் இருக்காது, பணத்தை தேடினாலும் இருக்காது, வசதியை தேடினாலும் இருக்காது, நீங்க கவலை இல்லாம இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பாதிப்பு அவர்கள் என்ன செய்யும் இருக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்படல, நீங்க எதுக்குமே வேதனைப்படல, நீங்க எல்லாவற்றிலையும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து பணக்காரனும் பொறாமப்படுவான், ஆட்சியாளனும் பொறாமப்படுவான், அறிவாளியும் பொறாமப்படுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. இது எல்லா மக்களும் சமமாக கூடிய ஒரு விஷயம். எனவே உண்மையான ஆக்கில் உண்மையான ஒரு சிந்தனையாளன் உண்மையான ஒரு புத்திசாலி தனது கவலைகள் வராமல் இருப்பதற்கு அல்லது வருகின்ற கவலைகளை தன்னை மிகைக்காமல் இருப்பதற்கு என்னென்னலாம் செய்யலுமோ அதை பற்றித்தான் அடிக்கடி என்ன செய்வான் அவன் யோசிப்பான், தனது கவலை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை நேரத்தோட என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான் அப்படி என்ற விஷயங்கள் என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டி எனவே இந்த இடத்துல மிகவும் முக்கியம், கவலைகள் ஒரு மனிதனை விட்டு போக வேண்டும் என்றா அவன்கிட்ட அதிகமாக இருக்க வேண்டியது தீன் தான், அவனிடத்துல அதிகமாக இருக்க வேண்டியது இந்த மார்க்கமும் ஷரீஆவும் தான். அது அதிகமாக அதிகமாக எல்லா மக்களும் இலட்சியமாக வைத்திருக்கக்கூடிய அந்த கவலையற்ற வாழ்வு என்றது அவனில் என்ன செய்யலாம் நீங்கள் காணலாம் என்ற ஒரு குறிப்பை என்ன செய்யலாம் சொல்றான். சொல்ற அப்பயும் ஃபுல்லாவே சொல்லல, ஒரு சின்ன சின்ன குறிப்பை நான் என்ன செய்யறேன் சொல்லி காட்டுகிறேன். அடுத்ததாக அதாவது அதாவது இப்போ ஒவ்வொரு பகுதிகள் அந்த அதாவது அறிவோடு சம்பந்தப்பட்ட இலட்சியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு வரப்ப தீன் தான் இலட்சியம் என்று. தீன ஒரு மனிதனை செய்யாமல் ஆக்குவதற்கு, தீனை ஒரு மனிதனை செய்யாமல் ஆக்குவதற்கு சைத்தானுடைய சதிவலைகள் ஒன்றுதான். ஒரு மனிதன் எந்த ஒரு அமல் இறங்கினான், அவன் நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு ஒரு சிந்தனையை போடுவானா, நீ முகஸ்துதிக்காக செய்கிறாய், எந்த ஒரு வேலையை செய்ய இறங்கினாலும் சைத்தானுடைய சதிவலையில் உண்டு, நீ முகஸ்துதிக்காக என்ன செய்கிறாய் செய்கிறாய். அப்படி அந்த எண்ணத்தை சைத்தான் வளர்த்து விட்டான் என்றால், ஒருவன் உள்ளத்தில் வளர்த்து விட்டான்டா, அவன் என்ன செய்வான், காலாகாலத்துக்கு மக்கள் இருக்கிற இடத்துல எந்த நன்மையும் செய்யாமலே அவன் காலத்தை என்ன செஞ்சிருவான், கழிச்சிருவான். வித்திரு தொழுவர் மக்கள்லாம் இருக்கிற டைம்ல வித்திரு தொழணும்னு ஞாபகம் வரும், அவன் வளமையா தொழாதவனா எந்திப்பான். அன்றைக்கு பார்த்து வித்திரு தொழணும் அவனுக்கு தானா ஒரு எண்ணம் வந்திருக்கும், ரெண்டு பேர் தொழுவுறத பார்த்து அவன் தொழாம எந்திருவான், ஏன் நம்ம தான் வளமையா தொழுவுறது இல்லையே, ஏன் இவங்களுக்கு முன்னால தொழணும் அப்படின்னு அன்றைக்கு என்ன செய்யறது இல்லை, வித்திரு தொழுவதில்லை. சைத்தான் இதுல வெற்றி அடைஞ்சிட்டான்னு சொன்னா உங்களுக்கு நன்மை செய்யற எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் சைத்தான செஞ்சிருவான், அதை கட் பண்ணிக்கண்டே போய் விடுவான். எனவே புத்திசாலி யார் என்றால் சைத்தான் செய்யக்கூடிய அந்த சின்னதா உனக்கு முகஸ்துதி வருதுன்னு சொல்ற அந்த முகஸ்துதி எடுக்கவும் கூடாது, அதுக்காக வேண்டி அதன் அடிப்படையில் உங்களுக்கு அமல இல்லாமக்குறானே அதுல விழவும் கூடாது. இதுல வெற்றி பெற்று விட்டான்னு சொன்னா நீங்க தீன எங்கேயுமே என்ன செய்ய முடியாம போ, கடைபிடிக்க முடியாம போ. அதாவது பொது சபைகளில் நீங்க தீனோட இருக்க மாட்டீங்க, பொது சபைகள்ல நீங்க தீனோட இருக்க மாட்டீங்க, மார்க்கத்தோட இருக்க மாட்டீங்க. காரணம் என்ன, உங்களே பெரிய மார்க்கம் படிச்சு நம்ம எங்களே நிறைய பேர் சொல்றவங்க இருக்கிறாங்க, நல்ல அகலாக்குள்ள ஒரு அறிப்பாரு, நீங்கே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டீங்க, நம்ம சொன்ன என்ன நினைப்பாரு, நம்ம ஒரு பெரிய ஆள் நினைப்பாங்கிறத நான் சொல்லாமீங்கன்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை அவர்களோடு சேர்ந்து என்ன தவறுகளில் ஈடுபட்டு போகக்கூடிய சூழலை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல சைத்தான் வெற்றி அடையக்கூடாது அப்படின்ற ஒரு பகுதி என்ன செய்யறாரு, நிறைய நல்ல மக்களுடைய இடத்துல சைத்தான் வெற்றி அடைந்த இடம் இது ஒன்று என்ன செய்யறாரு சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதாவது புகழ் சம்பந்தமாக ஒரு நாலு குறிப்பு சொல்றார். அதாவது இவர் என்ன சொல்ல வர்றாருனா, மற்றவர்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய எண்ணங்கள் மற்றவருடைய செயல்கள் ஊடாக எங்கள் உள்ளத்தில் கவலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை எப்படி தவிர்க்கிறது, தீனை எப்படி எங்களை வளர்த்துக் கொள்றது என்றால் ஃபர்ஸ்ட் உள்ள பாடம். அதுல ஒரு பகுதி சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு மிக சிந்தனைக்கு மிக சிறந்த பாதையும் நிம்மதிக்கு மிக சிறந்த கதவும் எது தெரியுமா, வஹுவ தர்ஹுல் முபாலாத் பி கலாமின் நாஸ், மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவனம் எடுக்காமல் இருத்தல். நம்முடைய பெரிய கவனமே அதுதானே, மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய கவனம் எடுக்காமல் இருத்தல். இந்த மக்கள் விதிவிலக்கு கொடுக்கிற யாரை தெரியுமா, நம்ம மனைவியும் பிள்ளையும் என்ன சொன்னா எங்களுக்கு என்ன அங்க நினைச்சுக்கிறது விளங்கிட்டா, என்ன சொன்னாலும் அங்க கணக்கு எடுக்கிறது இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அங்க நீங்க சிறந்தவர்களாக இருந்தால் தான், அதாவது அங்க கணக்கு எடுத்தால் தான் நீங்க சிறந்தவராக இருக்கும். ஆனா வெளி உலகத்தில் யாரு மக்களுடைய வார்த்தைகள் விஷயத்தில் கவனம் எடுக்கிறாரோ அவர் புத்தி குறைந்தவர் ராகத்து குறைஞ்சவர் என்றார். இது அனுபவத்துடைய முடி சும்மா வசனம் அல்ல, மக்களுடைய விஷயத்தில் யார் கவனம் எடுக்கிறாரோ, மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை யார் தொடர்ந்து அவதானிச்சவர் நம்மளை பத்தி என்ன சொன்னா அப்படி என்றதுல ஒரு கேள்வியில யார் இருக்கிறாங்களோ அவர்கள் சிந்தனையால் குறைந்தவர் ராகத்தாலும் குறைஞ்சவர், அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதாவது உண்மையிலேயே சிறந்த புத்திசாலி யார் என்றால் தன்னை பற்றி மக்கள் செய்கின்ற விமர்சனங்களை கேட்க ஆசைப்படுகின்றவன் தான் சிறந்த புத்திசாலி என்றார். தன்னை பத்தி அவரு நல்லவில்லை, அவர்கிட்ட அவ்வளவு இஹ்லாஸ் இல்லை, அவர்கிட்ட வந்து என்னது அவர் வந்து நல்லா பேசுறவர் இல்லை அப்படின்னு மக்கள் எதையெல்லாம் தன்னை பத்தி விமர்சிக்கிறானோ அதை கேட்க யாரெல்லாம் ஆசைப்படுகிறாரோ அவர் தான் சிறந்த புத்திசாலி என்றார். நம்ம தலைகளை தான் இருக்கிறோம் சரியா, நம்ம பாராட்டுறது நம்ம யாராவது தவறா சொன்னா அவன் அப்படித்தான் கண்டவன், நீங்க சொல்லுங்க என்ன பாராட்டினாரு அவர்தான் அடுத்த கட்டம் வந்து நம்மளை யார் பாராட்டுறாரோ அவர்ல தான் நம்ம குறியாயிருப்போம். விமர்சிக்கிற ஒரு செக்ஷனை ஒரே என்ன செஞ்சிடும் க்ளோஸ் பண்ணிடும். விமர்சனம் செஞ்சவர் மட்டும் இல்ல கொண்டு வந்து சேர்த்தவன சேர்த்து என்ன செய்யறது முடிச்சிருந்தது. இது மட்டும் இயல்பு. இவர் புத்தியால குறைஞ்சவர், ராகத்தால குறைஞ்சவர் என்றார். இவர் நிம்மதியாக என்ன செய்யலாது, இருக்க முடியாது என்று நாளா பிரிக்கிறார். ஏனென்றால் மக்களுடைய புகழை பொறுத்த வரைக்கும் இன்கான பிஹக்கை, உண்மையில் அவர் புகழ்றது உண்மையாக இருந்தால், உங்களை பற்றி பாராட்டின உண்மையாக இருந்தால், அது உங்களுக்கு வராமல் இருக்கிறது உங்களுக்கு சிறந்தது. வந்து சென்று சொன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் அந்த திருப்தியை உள்வாங்கிக் கொள்வீங்க. திருப்தியை உள்வாங்கிட்டா உங்களுக்கு என்ன செய்யும், நான் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு சுய திருப்தியை அது உருவாக்கிவிடும். உருவாக்கிட்டேன் சொன்னா, இதை யாரும் உங்கள்கிட்ட இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க, அவனை பத்தி தவறா நினைப்பீங்க, பொறாமப்படுவீங்க, அல்லது ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல விளைவு அதை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. ரெண்டாவது, வைன்கான விபாத்தில் பொய்யாக உங்களை பாராட்டி அந்த பாராட்டு வந்து சேர்ந்தது சொன்னா, அதுல நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொன்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்றார். மிகப்பெரிய, அதனால உலகத்தில் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய குறைபாடு உள்ளவங்களை ஐக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு பொய்யா பாராட்டுன்னு தெரிஞ்சு சிரிக்கிறது ஒரேவரால் அவன் தான். உலகத்தில் இவன் பொய் தான் சொல்றான் அப்படி என்று தெரிஞ்சியும், பொய் சொல்றதுக்கண்டே கவிஞர்களையும் பொய் சொல்றதுக்கண்டே எழுத்தாளர்களையும் வச்சு நீ என்னை பத்தி இப்படித்தான் பாராட்டி எழுதணும், அதை ஒத்து அங்கீகரிக்கிறான். இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு என்றார். மிகப்பெரிய ஒரு குறைபாடு அப்படின்றார். இன்னொரு இடத்துல அவர் அதை சொல்லி காட்டுறாரு, யாரு சந்தேகங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் பொய்க்கான அவரது வாசல்களை திறந்து அவரை பழக்கப்படுத்திக் கொள்கிறார் அப்படின்றார். பொய்க்கான வாசலை திறந்து அவரை பழக்கப்படுத்தி அவரை பொய்யா என்ன செஞ்சிருவாரு, மாறிடுவாரு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு என்றா, தவறாக பாராட்டுற ஒருவனை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா வஹாத நக்சுன் சதீத், இது மிகப்பெரிய குறைபாடு. ஏன் இல்லாதவன் உள்ளத்துக்கு என்ன செய்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. அடுத்ததாக, அதாவது வைன்கான, அதாவது இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னடா, அந்த மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கிறேன், அந்த விமர்சனத்தின் மூலம் அவர் அது வந்து அடைஞ்சது என்று சொன்னால், அவர் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷப்படணும் அந்த விமர்சனத்துக்கு. ஏனென்றால் அவரை திருப்தி கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு என்ன செய்து இருக்குது. இன்னொரு பகுதியில் அவர் சொல்றாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஞானி என்று யார சொல்லலாம்னா, மக்கள் ஒருவருடைய அதாவது குறைகளை தெரிந்திருத்ததை விட அவர் அவரது குறைகளை தெரிந்திருந்தால், அவர் வந்து என்னது ஹிக்மத்ல எங்கேயோ இருக்கிறார் அர்த்தம். அதாவது எனது குறைய மக்கள் தெரிஞ்சிருக்கிறதை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்றார். மக்களுக்கு ஏண்ட குறை 10 தெரியுது, எனக்கு ஏண்ட குறை 15 தெரிஞ்சுதுன்னு சொன்னா அவர் தான் புத்திசாலி என்றார். இன்னைக்கு அப்படியா தெரியுது, மக்களுக்கு 100 தெரியுது, அவருக்கு 5 தான் தெரியுது. விளங்கிட்டா, மற்ற 95 எல்லாரும் பொய்யர் நினைக்கிறோம், 50 பொய் இருக்கிறான், ஆனா மக்கள் நினைக்கிற எல்லாமே பொய்யா இருக்குமா, இல்ல. ஆனால் நிறைய அது தனது குறை தனக்கு விளங்குதில்ல. கோபக்காரன் ஊரே பேசுது, பொறுமசாலின்னு அவர் நினைக்கிறார். அவர் கஞ்சப்பயலன் ஊரே பேசுது, மிகப்பெரிய தர்மசாலின்னு அவர் என்ன செய்யறாரு, நினைச்சிருக்கிறாரு. என்ன ரோட்ல போற ஒரு 4 பேருக்கு ஒரு ரியால் 4 பிரிச்சு கொடுத்திருப்பாரு, அதை நினைச்சிட்டு உலகப்பெரிய தர்மசாலின்னு தன்னை என்ன செய்யற நினைச்சுக்கிறது. வீட்டுல எங்கேயோ சின்ன ஒரு விஷயத்துக்கு பொறுமையா இருந்திருப்பாரு, அவரு தாய்ப்புல ரசூலாங்க பொறுத்த மாதிரி என்ன செய்யறது நினைச்சுக்கிறது. அது ஒவ்வொருடைய அந்த நிலைமைக்கேற்ப மக்கள் பாக்குறதை விட தன்னாட்ட என்ன செய்யுது அதிகமாக இருக்கிறது யார் நினைக்கிறாரோ குறைகள் அவர் புத்திசாலி, யார் குறைவாக நினைக்கிறாரோ அவர் உண்மையிலே குறைவுள்ளவர். காரணம் என்ன, அவருக்கு அவரை திருத்தி கிடந்து எந்த சான்சஸும் இல்லை. ஏன் மக்கள் நினைக்கிறதை விட அவர் குறையதான நினைக்கிறாரு, இது ஒரு பகுதியை சொல்றாரு. அதே போல யார்த்தையும் அதனால உமர் ரதிலாங்க சொன்னாங்க, ரஹிம் அல்லாஹ் இம்ரான் ஹதா இலையா அயூபி, என் குறைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஆக்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ன செய்யறாங்க உமர் ரதிலாங்க சொல்றாங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தைகளை சொல்றதை பார்க்கிறோம். உண்மையில ஒரு புத்திசாலி விமர்சனம் எவ்வளவு வேகமாக வந்தாலும் கேட்கறதுக்குரிய பொறுமை வைக்கணும். விமர்சனத்தை யாராவது எங்கள்கிட்ட நேர வச்சா முதல்ல எங்கட முகமெல்லாம் அவசரமா என்ன செஞ்சிடும், மாறி ஒரு டென்ஷன் ஆயிரும், அதே பிரஷருக்கு போதும். உனக்குதா ஒத்தனை பிரஷர் ஆகணும்னா, இன்றைக்கு என்னன்னா அவன்கிட்ட உள்ள குறைய ஸ்ட்ராங்கா சொல்லி பாருங்களோ, ஹை பிரஷர்ல இப்ப முடியல, அவனால என்ன செய்ய முடியும், அதை ஏற்றுக்கொள்ள பழக்கத்தை ஏற்படுத்துவது மிகப்பெரிய நலவன் சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, வைன்கான விபாத்தில் தவறான ஒரு செய்தி அவரை பற்றி பரவி அது வந்து சேரு, அந்த விமர்சனம் வந்து சேருது, தவறு பொய் அப்படி இல்ல, அவரு அவரால் பொறுத்து கொண்டாருன்னு சொன்னான். அதை பத்தி விமர்சிக்க அதை சொல்லாம பொறுத்துக் கொள்வாராக இருந்தால் அது அவருக்கு எதை வளர்க்கும் என்று சொன்னால் நற்குணத்தையும் சபரையும் வளர்க்கும். எனவே என்றைக்கும் ஒத்த என்ன விரும்பணும், பாராட்டு செய்தி வராம என்னை பத்தி எச்ச சொச்சம் உள்ள விமர்சனங்கள் வந்து என்கிட்ட சேருவதை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், விரும்புவாராக இருந்தால். எதுக்கு விரும்பணும், எவன் சொல்றான் அடையாளம் காண்றதுக்கு இல்ல, நம்மளை மாற்றிக்கொள்வதற்கும் தவறாக இருந்தால் அதை பொறுத்துக் கொள்வதற்கும் அதை என்ன செய்யணும் ஒத்தன் விரும்பணும். அதுதான் உண்மையிலே ஒருவனுடைய ராகத்துக்கு மிகவும் சிறந்தது என்றார். அக்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இவர் சொல்றாரு என்னடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்லி இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதன் நல்ல பாராட்டு என்றைக்கும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருப்பேன். ஆனா ரசூலா இந்த வார்த்தை சொன்னதுனால நான் இதை இந்த அளவோட நிறுத்துறேன். ரசூலா என்ன சொன்னாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் யஅமலுல் கைர், நலவை செய்யறான், மக்கள் அஹ்மதுஹுன்னாசு அலை, மக்கள் அதுக்காக பாராட்டுறாங்க, நல்ல மனுஷன் நல்ல இப்படி செஞ்சுக்கிறான் பாராட்டுறாங்க, இது கூட முகஸ்துதியில் அமையுமான்னு கேட்கறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தில்கா அதாலிக ஆஜில் புஷ்ரல் முஃமின், இது ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தாலா அதாவது முற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபசோபன செய்தி. அல்லாஹு தாலா அவருக்கு முற்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி இது, அந்த பாராட்டுகள் நல்லது அப்படின்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தை சொல்லி இல்லை என்று சொன்னால் முழுமையாகவே நான் சொல்லி இருப்பேன் என்ன, ரசூலுல்லாஹி அதாவது எந்த மனிதருடைய பாராட்டையும் ஒருத்தர் காதல வாங்கக்கூடாது சொல்லி இருப்பேன். ரசூலா இந்த வார்த்தையை சொன்னதுனால இதை என்ன செய்யறேன், இந்த அளவோட நிறுத்திக் கொள்கிறேன் என்றார். அப்ப இவர் என்ன செய்யறாருடா, தன் அனுபவங்களை குரான் ஹதீஸ் எல்லாம் புறக்கணிச்சு போட்டு என்ன செய்யல சொல்லல, குரான் ஹதீஸோட ரபுத்து பண்ணி தான் என்ன செய்யறாரு, இதுல சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல இன்னொன்று சொல்றாரு, அல் ஃபதாயில் வர்றதாய், அதாவது நற்குணங்கள் துர்க்குணங்கள், இது ரெண்டு கடையில என்ன டிஃபரெண்ட் உள்ளம் காணுது அப்படின்னு கேட்டால், இந்த ரெண்டு கடையிலே உள்ளம் என்ன டிஃபரெண்ட் காணுது, அதாவது நல்ல குணங்கள் இருக்குது பொறுமை அன்பு நேசம், கெட்ட குணங்கள் இருக்குது கோபம் குரோதம், அதே போல பாவங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஹலாலான முறையில் போறது ஹராம், இதுல வந்து உள்ளம் என்ன டிஃபரெண்ட் அடையுது அப்படின்னு நான் பார்த்ததுல உள்ளம் அடையக்கூடிய அந்த சாய்வு நிம்மதி உள்ளம் தேடி போறது, இதை தவிர வேற எந்த டிஃபரெண்டா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீங்கிறார். அப்படின்னா என்ன, உள்ளம் அதை விரும்புகிறது என்ற சந்தோஷத்தை தவிர உங்களால் வேற எதையும் என்ன செய்ய முடியாது, பெரிய டிஃபரெண்ட் உண்டு காண முடியாது. உள்ளம் அதை விரும்புது, உள்ளம் இதை வெறுக்குது, உள்ளம் வந்து பழி வாங்குறத விரும்புது, பொறுமையை வெறுக்குது, இதை நீங்க மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட உள்ள ரசனையாயிருக்கும் அவ்வளவுதான். உள்ளத்தை அவர் சொல்றாரு, இது மாற்றத்துக்கு நீங்க என்ன செய்யணும்டா, ரசிக்க பழக்கங்களே தவிர, எதை பொறுமையை ரசிக்க பழக்குங்க, பழி வாங்குதலை வெறுக்க பழக்குங்க. இந்த இடத்துல மாற்றம் நடந்தா பெரிய மாற்றம் பின்னால் என்ன செய்யும், நம்ம அதை யோசிக்கிறதே எதன் காரணம், அந்த வெளிப்பகுதி எல்லாம் ரிசர்ச் பண்ணிப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பெரிய டிஃபரன்ட் ஒன்றே இல்ல, உள்ளம் அதில் ஈர்க்கப்படுவதை தவிர, உள்ளம் பொறுமையில ஈர்க்கப்படுகின்ற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா, பொறுமையை விரும்புகிற இடத்துக்கு பொறுமையால் உள்ள நன்மைகளை உள்ளத்துக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா தலைகள என்ன செய்யும், அது இந்த இடத்துக்கு வந்து விடும். பார், அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்றான், அல்லாஹு தாலா தான் எனது வலாக்கின்னல்லாக உங்களுக்கு ஈமானை அழகுபடுத்தி அதை கவர்ச்சியாக்கி உங்களுக்கு உள்ளத்துக்கு விருப்பமாக்கிக்கிறான், நிஃபாக்கையும் குஃபரையும் பாவத்தையும் உங்களுக்கு வெறுப்பாக அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் ஆக்கி இருக்கிறான். அப்ப அந்த வெறுப்பு விருப்பு உள்ளத்துல மாற்றி நடந்துட்டேன்னு சொன்னா நீங்க நல்லதை என்ன செய்வீங்க, நிம்மதியா செய்வீங்க, கெட்டதை வெறுப்போட விடுவீர்கள். இந்த உள்ளத்துல நிம்மதியை உண்டாக்குற பழக்கத்தை என்ன செய்யுங்க, நல்ல குணங்களுக்கு உண்டாக்கி கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக அதாவது அல் குர்ஆன் வசனத்திலேயே, அல் குர்ஆன் வசனத்திலேயே இந்த உலகத்துடைய எல்லா குணங்களையும் சேர்த்த ஒரு ரெண்டு வசனம் என்று நான் சொல்வேன் என்றால் இந்த வசனத்தை சொல்வேன் என்றார். சூரத்து நாசியாத்துல 40-41, சூரத்து நாசியாத் 40-41, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபைனல் ஜன்னத ஹியல் மவா. இறைவனுக்கு முன்னால் தான் நிற்கக்கூடிய நாளை ஒருவர் பயந்து, இறைவனுக்கு முன்னால் தான் நிற்க போகின்ற அந்த நிலையை பயந்து, தனது உள்ளத்தை மனோ இச்சைகள் வீணான ஆசைகளை விட்டு யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம்தான் தங்குமிடம் என்று அல்லாஹு தஆலா சொல்றானே, இந்த வார்த்தை தான் ஜாமியன் லிகுல்லி ஃபதீலா, எல்லா விதமான சிறப்புகளையும் உள்ளடக்கிய வார்த்தை என்றார். ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்றான் என்ன, தொழுக நோன்பு ஜக்காத் ஹஜ் எதுவுமே எல்லாம் சொல்லல, யார் இறைவனுக்கு முன்னால நிக்கிறத பயந்து தன் மனோ இச்சையை என்னது மனசை விட்டு தடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் தான் என்னது புகலிடம் என்று அல்லாஹு தஆலா சொல்ற சுருக்கமா சொல்றான்னு சொன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பகுதியான ஒரு வசனமாக நான் என்ன செய்கிறேன், இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல நிறைய ஹைர்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இரண்டு ஹதீஸ்கள் என்றார். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒருத்தர் உபதேசம் செய்யுங்கன்றார். ரசூலா என்ன சொன்னாங்க, லா தக்தப், கோபப்பட வேண்டாம் என்றாங்க. திருப்பி திருப்பி ஃபரத்தத மிரார பல முறை அவர் கேட்கிறார், அவருக்கு போதில்லைன்னு அர்த்தம், கோபப்படாத வார்த்தை அவருக்கு போதில்லை, திருப்பி மறுபடியும் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே ஒரு வசியத்தை செய்யுங்க. ரசூலா என்ன சொன்னாங்க, கோபப்படாதேன்னு சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இரண்டாவது ஐயுஹிப்பல் மர்உ லிகைரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி. ஐயுஹிப்பல் மர்அ ஐயுஹிப்பல் மர்உ லினஃப்ஸி லிகைரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸி. தனக்கு விரும்புவதே தன் சகோதரனுக்கு என்ன செய்யணும், விரும்புதல். இந்த ரெண்டும் நீங்க ரெண்டையும் நடைமுறைப்படுத்தினீங்க என்றால் உங்களுக்கு எல்லா ஹைரையும் அது என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய முக்கியமான என்ன, அதாவது மற்றவர்கள் விஷயத்தில் கோவப்படாமல் இருக்கிறது, தனக்கு கிடைக்கிறத மற்றவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்க நடைமுறைப்படுத்தினாலும் உங்களுக்கு எல்லா ஹைர்களும் என்ன செய்யும், வந்து சேரக்கூடிய ஒரு நிலையை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இது பொதுவான ஆரம்ப உபதேசங்கள். இப்ப நான் ஆங்காங்க செதறி இருக்கக்கூடிய சில சில முக்கியமான வார்த்தைகளை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சில சில செதறி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. இதுல ஒன்று சொல்றாரு என்ன சொன்னால், அதாவது மின் ஹிகமின் நவும், தூக்கம் தரக்கூடிய படிப்பினை. ஒரு தூக்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, ஒரு மூமின் ஒருவர் தூங்கிவிட்டால் அவர் உலகத்தை விட்டு வெளியேறார், அவர் உலகத்தை விட்டு வெளியேறார். வனசிய குல்ல சுரூரின் ஒரு குல்ல ஹசன், அவர் என்ன செய்யற, குல்ல ஹசன், எல்லா சந்தோஷத்தையும் மறந்துடுறார், எல்லா கவலையும் மறந்துடுறார். ஒருத்தர் தூங்க சென்று விட்டால் அவருக்கு அண்டைக்கு உலகமாக பிரச்சனை இருக்கும். பேசி பேசி டிஸ்கட் என்ன செய்யறது, விலங்குல என்ன செய்யறது, டென்ஷன்ல எனக்கு இருக்கலாம் பேசலாம் இருக்கு, அதான் எப்படியா பேசிக்க நிப்பான, உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி பேசிட்டு இருப்பாங்க, அதை நினைச்சு நினைச்சே தூங்கிடுவான். தூங்கி ஒரு ஆறவர் ஏழவர் பிரச்சனையே இல்லாத மாதிரி என்ன செய்வான், இருந்துட்டு இருப்பான். அதாவது நசிய குள்ள சுரூர், எல்லா சந்தோஷங்களையும் மறந்துடுறான். ஒக்குள்ள ஹுசன், எல்லா கவலையும் மறந்துடுறான். உண்மையில ஒரு அறிவாளி அலாதாலி, தூக்கத்துல தான் எப்படி கவலை சந்தோஷத்தை நிர்வகித்துக் கொண்டானோ அதுபோல நனவிலும் அதை நிர்வகித்துக் கொண்டால் உலகத்தில் பரிபூர்ணமான சந்தோஷத்தை அவன் உணரலாம் என்றார். தூக்கத்தில் எப்படி அதாவது தன்னை நிர்வகிச்சு கொண்டான, தூக்கத்தில் என்ன, அதாவது உலக எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ் தஆலா தூக்கத்தில் உள்ளவனுக்கு கொடுத்துக்கிற நிம்மதினா, உள்ள பக்கத்தில் உள்ள எரிமலை வெடிச்சு விழுந்தான் அவன் என்ன செய்வான், அவனுக்கு அதை பத்தியே கவலை இல்லை, எலுமினா தான் கவலை அவன். அப்போ அந்த பதறாம செத்தாலும் கூட பதறாம தானே சாகுறான், மௌத்தாகினாலும் பதறாம தான் மௌத்தாகிறான். பார்த்துட்டிக்கிற அறவாசி மௌத்தாகிறான், பார்த்துட்டிக்கிறவன் அறவாசி மௌத்தாகி அதான் சொல்லுவான். ஒருத்தர் மேல இருந்து கீழே விழுந்தான்னா அவன் அறவாசியில வர நேரத்தில் அறவாசி மௌத்தாகிடுவான், கீழே வந்தவரை ஃபுல்லா மௌத்தாயிடுறாரு. இடையில எவன் பிடிச்சாலும் அவன் அறவாசி மௌத்தாகிதான் இருப்பான். இடையில எவனை பிடிச்சி காப்பாத்தினாலும் அவன் அறவாசி செத்து தான். ஏன் அவன் என்னத்தை நினைச்சிட்டு வர்றது, மரணம். அதே மாதிரி ஒருவர் தூக்கத்தை சிறந்த முறையில் யோசிச்சாருன்னு சொன்னா அந்த தூக்கத்தில் அவர் எப்படி கவலையும் சந்தோஷத்தையும் மறக்கிறார், ஏன் அதே மாதிரி ஒரு எட்டு மணித்தியாலும் அவனுக்கு நிலவிட மறக்க முடியாது என்றதை அவன் யோசித்தான்னு சொன்னால் அவன் பெரிய ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யலாம், அடைந்து கொள்ள முடியும். இயல்புல முடியாது, உண்மையில இயல்புல முடியாது, சிந்தனைக்கு வரும். ஆனா அவன் யோசிக்கணும் என்ன, எப்படி நான் இந்த ஆறு மணித்தியால மறந்திருந்தேன், ஆறு மணித்தியால எப்படி நான் மறந்திருந்தேன், ஏன் எனக்கு அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, அந்த கவலைகளை மறக்க முடியாது என்பதை அவன் அடிக்கடி சிந்தித்தால் அவனால் என்ன செய்ய முடியும், அதை மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறாரு. அடுத்ததாக அதாவது உபதேசங்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறார் சொல்லுகிறார். இதுல அதுக்கு முன்னால இந்த அறிவு சம்பந்தமான ஒரு தொடர் ஒரு விஷயம் சொல்றாரு, என்னடா லா துகாத்திர் பினப்சிக், எந்த ஒரு அறிவை நீங்கள் தேடினாலும் சரி, ஒரு எந்த ஒரு அறிவை தேடினாலும் உங்கள் உள்ளம் ஒரு செக்ஷன் அறிவுல விரும்புற நேரத்தில் இல்ல இதை விட இது மிக முக்கியம் என்று உங்களோட உள்ளத்தை கொண்டு போய் அதுல ஈடுபடுத்த வேண்டாம் என்றார். அதாவது உங்களோட உள்ளம் வந்து நாலு அறிவு இருக்குது, இதுல ஒரு அறிவை நல்லா விரும்புது, ஆனா இது முக்கியம் குறைஞ்சது, அறிவுதான் முக்கியம் குறைஞ்சது, இன்னொரு அறிவை விரும்பல, அது வந்து முக்கியம் கூடியது, முக்கியத்துவம் கூடியது என்பதற்காக நீங்க விரும்புகிற அறிவு என்ன செய்ய வேண்டாம், விட்டு விட வேண்டாம். இது நிறைய பாதிப்பு உங்களுக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும். உதாரணமா நம்ம புக்கு வாங்குறது, நிறைய பேர் புக்கு வாங்கினா வாங்கிட்டா புக் வாங்கினீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம் இவருக்கு என்ன செய்ய வேண்டாம், அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஏதாவது மார்க்க புத்தகம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்கணும் என்ன இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட்ல அவர் படிச்சாருன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, அது ஏன் நமக்கு விரும்பின சப்ஜெக்ட்லாம் கடைசியில வரலாறு சீரான் இங்க பின்பக்கத்தில் இருக்கலாம், அட்டவணையை பார்த்தா ஆசையா இருக்கும் கடைசி பக்கத்தில் படிக்கிறதுக்கு, ஆனா இவருக்கு என்ன விருப்பம் இல்லாத பகுதியில் ஆரம்பிக்கும், இப்படியாவது நிர்பந்திச்சு படிப்போம் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சா ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கத்தோடு அந்த புக்கு காணாம போய் என்னது எங்க இருக்கும்னு தெரியாது. இந்த நிலைமை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், உருவாக்க வேண்டாம். நீங்க எந்த ஒரு அறிவை தேடுவதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இயல்பு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துட்டேன் அந்த அறிவுல, அங்கிருந்து என்ன செய்ய ஆரம்பிங்க, அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்றார். பத்திரிகை எடுத்தா அதானே செய்யறோம், பேப்பர் எடுத்தா ஏன் அது ஒரு 2-3 ரூபாய்க்கு வாங்குறதுனால அப்படி நடந்து கொள்றோம். அதையே நம்ம 1000க்கு வாங்கி இருந்தா வாங்க மாட்டோம். முதலாவது வாங்கி இருந்தா நம்ம நடந்து கொள்ற முறையை என்ன செய்யும், டிஃபரெண்ட் ஆயிருக்கும். பத்திரிகை எடுத்து என்ன செய்யறோம், தலைப்பு செய்தி அப்புறம் விளையாட்டு செய்தி கடைசியாக முடிஞ்சு வச்சிருது. இவ்வளவு வாசிக்கலன்னு எவனும் கவலைப்படுறது இல்ல, என்ன ரேட்டு குறவும், அதனால அதுல பெருசா என்ன செய்யறது இல்ல, கவலைப்படுறது இல்ல. உள்ளம் எல்லாரும் பேப்பர் வாசிக்கலாம், ஏன் எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் பேப்பர் வாசிக்கிறான் என்ன, செய்தி ஒரு காரணம், இரண்டாவது அவன் இன்ட்ரெஸ்ட் ஆனதை மட்டும்தான் என்ன செய்யறான், வாசிக்கிறான். இந்த அறிவு விஷயத்துல இதை நீங்க பழக்குங்க, மற்றது பாதிக்கும் என்றாரு. அப்ப நிறைய பிள்ளைகள் அறிவில்லாம போறதுக்கு நம்ம காரணம் இதுலேருந்து விளங்குது. ஏன் அவன் இன்ட்ரெஸ்டா வீட்டுக்கு வந்து ஒரு புக் எடுத்து படிச்சுப்பான், சரியா, அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான புத்தகம் படிச்சுப்பான், மூடு எடுத்து வச்சாச்சு, நாளைக்கு என்னது எக்ஸாம், இந்த புத்தகம் படிச்சுனா அவனுக்கு அதான் விருப்பம் இல்லையே, அதனால உட்காந்துட்டு வாப்பாக்காவே நம்ம படிப்போம் உட்காந்துட்டு அவருக்கு அவர் எடுக்க வேண்டிய ரிசல்ட்டும் எடுத்துட்டு வருவான். என்ன காரணம் அது, அதாவது அவன் அவன் விரும்பி படிக்கக்கூடிய ஒன்று நம்ம என்ன செஞ்சிருவோம், பறிச்சுவோம். எது முக்கியமோ அதை நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அவன் மோசமானத்தை படிச்சானா தடுக்கணும், அது உண்மை மோசமா. ஆனால் அறிவில அவன் விரும்பின தோண்ட என்ன செய்யறான், படிப்பது என்பதை ஆர்வம் ஊட்டுங்கள், இல்லை என்றால் முதிர்ரு என்றார். அது மிகப்பெரிய பாதிப்பை அவருக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தும் அனுபவம். இமாம் இப்னு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய நூலாசிரியர், நிறைய வாசிச்சவர், அதனால் அவர் என்ன செய்யறாரு அதுல சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதுல ஒரு அவர் அழகான ஒரு இது சொல்லியிருந்தார், அட்வைஸ பத்தி ஒரு குறிப்பு சொல்லியிருந்தார். அட்வைஸை பத்தி மின் உசூலின் நசைஹா, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவருக்கு சில அடிப்படைகள் சொல்றார். அதுல உண்டு, லா தன்ஸஹ் அலா ஷர்த்தில் கபூல், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உபதேசிக்காதே. வலா தஸ்ஃபா அலா ஷர்த்தில் இஜாபா, கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்காக பரிந்துரை செய்யாதே. வலா தஹப் அலா ஷர்த்தில் இசாபா, திருப்பி கிடைக்கணும் என்பதற்காக அன்பளிப்பு கொடுக்காதே. இந்த மூன்றை நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த நோக்கங்களுக்காக செய்யக்கூடாது. முதலாவது லா தன்ஸஹ் அலா ஷர்த்தில் கபூல், யாருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற நிபந்தனையில் அட்வைஸ் பண்ணாத. நமக்கு அப்படித்தான், நம்ம பெரும்பாலும் நம்ம அட்வைஸ் பண்றதே இல்ல, அட்வைஸ் பண்ணினோம் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள அவனோட ஃபுல் டென்ஷனா தெரியுது, மனுஷனாவே என்னடா இவர் அட்வைஸ் பண்ணி அவன் ஏத்துக்கலையா, இவன் அட்வைஸ் பண்ணி அவன் ஏற்றுக்கொள்ளல என்பதனாலேயே சிலருக்கு பெரிய பகம் என்ன செய்யும் வரும். ஒரு வார்த்தை சொன்னா ஏற்றுக்கொள்ள, அனுபவத்தோட தானே சொல்றோம், அப்படி என்று ஏதாவது முன்னுரையை சொல்லி என்ன, அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக, அது மார்க்க விஷயம் வாய்ந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்க அல்லாட்ட தப்புறதுக்கு தான் என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணணும். அப்ப நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டால் அதுக்கப்புறம் அவன் ஏற்றுக்கொண்டானோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது விட்டுருக்கின்ற, இல்ல என்ன யாரை பாதிக்கும் தெரியுமா, அவனை பாதிக்காது, அவன் நல்லா தான் இருப்பான், அவனோட பாட்டில் வேலை செஞ்சிருப்பான், யாரை பாதிக்கிறது இவர், நம்ம சொன்னா கேட்கிறான் இவர் பிரஷர்ல தெரியுது. நம்ம அது செய்ய வேண்டிய கபூல், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டாம், உபதேசிக்க வேண்டாம். வலா தஸ்ப அலா ஷர்த்தில் இஜாபா, யாருக்காக நீங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் அங்க நான் சொன்னா எடுபடும் என்ற எண்ணத்துல செய்ய வேண்டாம். நான் சொன்னால் எடுபடும் என்கின்ற எண்ணத்துல எங்க போயும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். அந்த அந்த எண்ணத்துல போய் தான் நம்ம என்ன செய்யறது, அப்ப நம்மள இவன் மதிக்கல போலிக்குது, என்ன ஏற்றுக்கொள்ளலடா மதிக்கல போலிக்கு நம்ம நினைச்சுக்கிறது, அந்த எண்ணத்துல நீங்க என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். வலா தஹப் அலா ஷர்த்தில் இசாபா, அதாவது திருப்பி கிடைக்கும் நம்மளுக்கு அன்பளிப்பு தருவான் என்ற எண்ணத்தில் அன்பளிப்பு கொடுத்தா முடிச்சிடணும். இப்ப நீங்க ஒருத்தர் தொடர்ந்து அன்பளிப்பு கொடுத்துட்டு அவற்றின் எதுவும் வருது, என்ன முடிவு வருவீங்க, கஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஒரு நம்ம என்ன பெருசாவா கேட்ட ஒரு பேனையை தந்தா கூட போதுமானது, அப்படி அந்த நிலத்தை செய்ய வேண்டாம். இதைவிட நல்லது, அவனோட யாரும் நல்லா நல்ல நெருக்கமா இருப்பான் தெரியுமா, காலம் ஃபுல்லா அன்பளிப்பே ஒருத்தன் கொடுத்துருக்க மாட்டான், ஆனா இந்த பிரச்சனை அவனுக்கு வராது, அதனால நல்லா இருப்பான். எந்த பிரச்சனை, திருப்பி கிடைக்கலன்றதால நீங்க கோபப்பட்டுருவீங்க, அவன் கொடுக்கவும் இல்லை திருப்பி கிடைக்கல எதிர்பார்க்கவும் இல்லை, நல்லா இருக்கலாம் ரெண்டு பேரும், ரெண்டு பேரும் என்ன செய்யறான், நல்லா இருக்க. இந்த நிபந்தனைகளோடு எதையும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். மின் உசூலின் நசிஹா என்றார், நீங்க உபதேசத்துல கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்றார். நிறைய விஷயங்களில் அப்படி சொல்லிக்கிறாரு. கடைசியாக வந்து அதாவது உபதேசம் விஷயத்துல அந்நசிஹா மர்ரத்தான், அட்வைஸ் எப்பயும் ரெண்டு முறை அடிக்கணும் என்றார். அட்வைஸ் எப்பயும், அதான் நான் இதுல என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இது நான் நீங்க சொல்ற அட்வைஸ் மாதிரி இல்ல, எல்லா இடத்துல இருந்துட்டு ஒரு 60 வயசுக்கு போற ஒரு ஆள் ஒரு புக் எழுதி நான் மார்க் அறிவோட அந்த அனுபவத்தோட உள்ளது, ரெண்டு முறை தான் எப்ப அட்வைஸ் அடிக்கணும். ஒன்று ஃபர்துன் வதியானா, மார்க்கத்துல கடமை, அது மார்க்கம் என்பதனால் நீங்க செய்யணும். இரண்டாவது தன்பீஹுன் வ தஸ்கீர், அவன் மறந்திருப்பான், உணர்த்துறதுக்காகவும் ஞாபகப்படுத்துறதுக்காகவும் நீங்க செய்யணும். அம்ம சாலிசா மூன்றாம் முறை செஞ்சீங்கன்னு சொன்னா அது கேவலப்படுத்துறேன்னு அர்த்தம் இல்லை. அது நீங்க அவனை கேவலப்படுத்துற ஐடியால என்ன செய்றீங்க இருக்கிறீங்கன்னு அவன் என்ன செய்வான், ஃபர்துன் வதியானம் மார்க்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி சொல்றீங்க. இரண்டாவது என்ன, தன்பி உணர்த்துறோம், அளிக்கும் என்றால் ஞாபகப்படுத்துங்க. என்ன செய்வோம், நம்ம விலகிட்டு இருப்போம். இந்த நிலைமை இல்லாம மூணாவது முறை ஒதுக்கி கேட்டது. ஆனால் உண்மையாக இவருடைய அனுபவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம், அது பெரிய ஒரு அட்வைஸ். யாரு சொல்றத விட்டா ஒரு முறை சொல்லி, ரெண்டாம் முறை சொல்லி, மூணாவது முறை சொல்றதை விட்டால் நல்ல மனுஷன் ஏற்கனவே அட்வைஸ் பண்ணி கண்டிருந்தார் இப்ப சொல்றாரு இல்லையன்றது அவனை என்ன செய்யும், நல்லவனா இந்த அவனோட உள்ளத்தை வலிக்க வைக்கும். கெட்டவனா இருந்தா நம்ம சொல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப மூணாவது தரத்துல என்ன சொல்றான், வலைச வரா அதிகை இல்ல தரக்குழு வள்ளித்தான், இதற்கு அடுத்ததாக நீங்க வரம்பு மீறதுதான் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஹதீஸ்லயும் பாக்குறோம், பனு இஸ்ரேல் ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார், கேட்கல வரம்பு மீறாரு, என்ன சொன்னாரு, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டேன்ட்டார், அவருக்கு கோபம் வந்துச்சு. பண்ண போய் நாங்க நரகத்துல போற மாதிரியான நிலைமைகள் என்ன செய்யும் உருவாக்கும். எனவே எப்பொழுதும் நசீகத் வந்து அதாவது ரெண்டு முறை தான் இருக்கணும், மூணாம் முறை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது என்ற ஒரு பகுதியை என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக கடைசியாக அதாவது பல இதுல வந்து உசூலு நசிஹான்னு சொல்ற அமைப்புல வந்து பல விஷயங்கள் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு இதுல சொல்லி இருக்கிறார். கடைசியாக அல் இஸ்திக்ஸாரு மினல் இஹ்வான், இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது அல் இஸ்திக்ஸார் மினல் இஹ்வான், நட்புகளை அதிகரித்துக் கொள்ளல், நண்பர்களை அதிகரித்துக் கொள்ளல் என்று போட்டுட்டு அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தில் உண்டு சிறப்பாகவும் கேடாகவும் இருக்கிற ஒரே நேரத்தில் சிறப்பாகவும் கேடாகவும் இருக்கிற உண்டாக நான் சொல்றதாக இருந்தா அது நட்புகளை அதிகரிச்சு கொள்றதுன்ற, ஒரே நேரத்தில் நலவும் ஒரே நேரத்தில் கெடுதியாக உங்களுக்கு என்ன செய்யும் அமையும், நண்பர்கள் அதிகப்படுத்திக் கொள்றது. ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்க நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பது என்பது நீங்க நல்ல பண்புள்ளவர்களுக்கான ஒரு ஆதாரம். நீங்க உங்கள்ட்ட வந்து நல்ல குணம் இருக்குது, நீங்க சிரிச்சு பழகிறீங்க, நல்ல இரக்கமாக நடந்து கொள்வீங்களா, பணிஞ்சு நடந்து கொள்வீங்கிறதுக்கான ஆதாரம் தான். ஆனா இது உங்களுக்கு பாதிப்பும் தான். காரணம், அவன் கோவிக்க கூடாது, இவன் கோவிக்க கூடாது, இவன் அது நினைக்க கூடாது, இவன் இது நினைக்க கூடாதுன்றதுல நீங்க உங்களோட காலம் என்ன செஞ்சிடும், அதுலயே போயிருமன்ற. உங்களுக்கு ஒரே நேரத்தில் அது நலவும் தான், ஒரே நேரத்தில் அது கெடுதியும் தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நட்பர்கள் நண்பர்கள் நிறைய இருப்பதனால நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க, நல்லா நடந்து கொள்வீங்க, எல்லாம் சரி. ஆனால் அது உங்களை என்ன நடக்கும், உங்களோட நல்ல குணத்தை காட்டினாலும் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய பகைவர்கள் அதை என்ன செய்யும் உருவாக்கும், உங்களுக்கு நிறைய பகைவர்களை உருவாக்கும் அப்படின்னு என்ன செய்யறாரு, ஒரு அடிப்படையான ஒரு ஒரு விஷயத்தை என்ன செய்யறாரு சொல்றாரு. இது போல இந்த புக்ல வந்து நீங்க பார்க்கலாம் மிக நிறைய அம்சங்களை, மிக நிறைய அம்சங்களை, அதாவது மனிதன் தன்னை பயிற்றுவித்துக் கொள்ள, தன்னை அனுபவபூர்வமாக மாற்றிக்கொள்வதற்கு மிக நிறைய அம்சங்கள் என்ன செஞ்சுக்கிறார் சொல்லி இருக்கிறார். எனக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது ஒரு சிறிய பகுதியாக எனக்கு சொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் நான் ஞாபகப்படுத்துவதாக இருந்தால் இமாம் இப்னு ஹசம் ரஹிமுல்லா அவர்கள் இந்த புக்ல அவரை பற்றி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு, என்னிடத்தில் நான் நிறைய குறைகளை என்ன செய்திருக்கிறேன் கண்டிருக்கிறேன், அந்த குறையெல்லாம் இல்லாம போறதுக்கு நான் வந்து நீண்ட காலம் என்ன செய்திருக்கிறேன் போராடி இருக்கிறேன், என்ல நான் ஒரு சுய பெருமை, ஒரு சுய திருப்தி, சொல்ற தற்பெருமை நான் கண்டிருக்கிறேன் அப்படின்னு புக்ல எழுதுறார். அப்ப எவ்வளவு இஹ்லாசான ஒரு அனுபவ புக்கா இருக்கும் இது. அதாவது எப்பயும் எல்லாரும் வந்து நான் எழுத புக் எழுதுற டைம்ல மத்தவனை திருத்துற மாதிரி தான் எழுதுவாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா நமது குறை என்ன இடத்த சேர்த்து என்ன செய்யறாரு எழுதுறாரு, நான் எந்த தற்பெருமையை கண்டிருந்தேன், அதை இல்லாமலாக்குவதற்காக நான் நிறைய என்ன செஞ்சேன் போராடினேன், அல்ஹம்துலில்லாஹ் பல வருட போராட்டங்களுக்கு பின்னால் நான் எல்லா கெட்ட குணங்களையும் விதைவிட்டு என்ன செஞ்சிட்டேன் நான் தவிர்த்து கொண்டேன் என்று என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுறாரு. அதே போல இமாம் அதாவது இப்னு ஹிப்பான் ரஹிமுல்லாஹ் அவர்கள் ரௌதத்துல் அதாவது நுஸ்ஹத்துல் ரௌதத்துல் உக்லா வ நுஸ்ஹத்துல் ஃபுதலா என்ற அந்த புக்குட முன்னுரையில சொல்வாரு, இல்லம் யஅதில் ஆசீன மன் ஹுவ முத்னிபுன் ஃபமை யஅதில் ஆசீன பஅத முஹம்மதில், பாவிகள் தான் பாவிகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று இல்லை என்றால் நபிமார்கள் தான் மக்களுக்கு உபதேசம் செய்திருக்க வேண்டும் என்றார். பாவம் செஞ்சவங்க தான் பாவம் செஞ்ச மக்களுக்கு என்ன செய்யணும் உபதேசிக்க வேண்டும். இல்லை என்றால் யார் உபதேசம் செய்திருக்கணும்? நபிமார் மட்டும்தான் மக்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அதே போல இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அதாவது சயிதுல் ஹாத்திர் அப்படின்ற நூல், இதுலையும் நிறைய இது போன்ற அனுபவ தொகுப்புகளை சொல்றாரு. அதே போல இமாம் இப்னுல் கையம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நாலு பேரும், இந்த நாலு அறிஞர்களும், இமாம் அதாவது இப்னுல் இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் கையம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு ஹிப்பான் ஆரம்பகால அறிஞர்கள், இமாம் இப்னு ஹசம், இமாம் இப்னு ஹிப்பான், இப்னு ஹிப்பான் ஃபர்ஸ்ட், இமாம் இப்னு ஹசம் செகண்ட் சொல்லலாம். மூன்றாவதாக இமாம் அதாவது இப்னுல் ஜௌசி, அடுத்து இப்னுல் கையம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ். இவர்களுடைய அனுபவங்களை நம்ம ஏன் நம்ம மக்களுக்கு மத்தியில் நிறைய பேசணும் என்று சொன்னால் பல காரணம். ஒன்று, எப்படி இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஒரு பணக்கார ஃபேமிலியில வளர்ந்து ஆட்சி விஷயங்கள் இருந்தால் அதே மாதிரி தான் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும். இவர்களுடைய அனுபவ பூர்வ விளைவுகள் வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்ன செஞ்சது? விளைந்தது. வெற்று தத்துவங்கள் அல்ல, கிரேக்க தத்துவங்களுடைய தாக்கத்துடைய விளைவுகளும் அல்ல, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அனுபவபூர்வமாக மார்க்கத்துக்கு முரண்படாத அமைப்பிலே நிகழ்ந்த விஷயங்கள். அதே போல இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இது வந்து பிரயாணம் போன டைம்ல பார்த்தேன், 40 அவருடைய கூற்றுக்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய அதாவது நூல் ஜுஹுத் இருக்குதே, அந்த ஜுஹுத் என்ற நூல்ல 40 கூற்றுக்கள் இமாம் ஹசனுல் பசரியுடைய கூற்றுக்கள் என்று அதாவது ஷேக் முஃப்தி உமர் ஷரீப் அவங்க மொழிபெயர்த்திக்கிறாங்க. 40 கூற்றுக்கள் இமாம் அதாவது ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முழுசா அதில் மொழிபெயர்த்து விளக்கங்களோட அழகான ஒரு என்னது மொழிபெயர்ப்பு. இது போல இது போன்ற புத்தகங்கள் வருமாக இருந்தால் எத்தனையோ பேர் என்னது என்னமே வாழ்க்கை அப்படி இப்படின்னு உலக அட்வைஸ் எல்லாம் இருக்குது, அந்த அட்வைஸ்களுக்கெல்லாம் போறதை விட இது போன்ற குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான வரக்கூடிய இந்த நூல்கள் நமக்கு வந்து என்ன சொன்னா நிறைய நம்ம பத்தி நம்ம நிறைய சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும். நமக்கே தெரியாம ஆங்காங்கே சிந்தனையுடைய மூளைகள் என்ன செய்யும்? சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நல்ல ஒரு உருவாக்கத்தை அது என்ன செய்யும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நாம் பயிற்றுவித்து சிறந்த முறையிலே மாற்றி மனித குணங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்களே, இன்னமன் நாசு கல் இபிலில் மியா லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா, மக்கள் 100 ஒட்டகங்களை போன்றவங்க, அதாவது ஒன்று கூட உங்களுக்கு பிரயாணத்துக்கு என்ன செய்யாது சூட்டாகாதுனாங்க. அதாவது 100 ஒட்டகம் இருக்கு, அது ஒன்று கூட என்ன செய்யாது சூட்டாகனா அது அறிவு. அந்த இடத்துக்கு நம்ம வாழ உயர்ந்த மனிதர்களாக நம்ம மாற வேண்டும் என்றால் இது போன்ற தர்பியா மஜ்லிஸ்கள் அதிகமாக இருந்து இது போன்ற விஷயங்களை கேட்டு எம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா அனைவரும் ஆசியல் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வ லகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.